நிகழ்ச்சி நம்மளோடு ஆசிரியர் சின்னையா சிவனேசன். வணக்கம் நேயர்களே, உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டர்
ஞானவள்ளல் டாக்டர் அவர்கள் வந்துவிட்டார்கள். வணக்கம் கூறி மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
நீங்கள் இன்றைக்கு டாக்டரோட இணைந்து செய்வீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு, உண்மையிலே இந்த பொங்கல் திருநாளிலே பொங்கல் மகிழ்ச்சியான ஒரு நாள். பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரிடத்திலும் ஒரு பொங்கி வழிகின்ற ஒரு தனிமையை நாங்கள் பார்க்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டிலே செய்த உங்களுடைய பொங்கலாக இருக்கலாம். எல்லாமே ஒரு மன நிறைவை தருகின்ற ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது. இப்ப எங்களுடைய இந்த பொங்கல் விழாவை நான் நினைக்கிறேன் ஒரு காலம் வரையறை கூற முடியாத அளவுக்கு இந்த விழா தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. எனவே இந்த ஆரம்ப நிகழ்விலே அந்த நாட்களிலே அநேகமாக சூரியனை வழிபடுகின்ற ஒரு முறை தமிழ் மக்களிடையே இருந்திருக்கிறது. சூரியனை நாங்கள் வழிபடுவதற்கு பல காரணங்கள். இப்ப பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சூரிய வழிபாடு எங்களுடைய சமயத்திலே ஒரு முக்கிய இடம் வகுத்து வந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் இந்த சூரியனுடைய முக்கியத்துவத்தை உலகெங்கனும் த தேங்க்ஸ் கிவிங் டே என்று கூட இங்கே எங்களுடைய மேலதேசத்திலே இருக்கிறவர்கள் கொண்டாடுகிறார். அதுக்கு முக்கிய காரணம் இந்த சூரியனுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் யாவருமே உணர்ந்திருக்கிறார்கள். இப்ப சூரியன் இல்லை என்றால் பல இயக்கங்கள், பல உயிர்வாழ் இனங்கள், தாவரங்கள் எல்லாம் அதிலேதான் தங்கி இருக்கிறது என்பதை எல்லோரும் நீங்கள் அறிவீர்கள். எனவே இன்றைக்கு இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே ஏற்கனவே டாக்டர் அவர்கள் சென்ற வாரம் இதை பற்றி தொட்டு சென்றிருக்கிறார். அதாவது வந்து இந்த ஆண்டு பிறக்கின்ற எங்களுடைய மகர சந்திராந்தி என்று கூறப்படுகின்ற உத்தராயண காலத்தை எல்லாம் இவ்வாறு நாங்கள் கணித்து விஞ்ஞானிகள் இதை பற்றி அறிவதற்கு முன்பே எங்களுடைய மெஞ்ஞானிகள் இவற்றை பற்றி விளக்கமாக பாடல்கள் கூட எங்களுடைய இதிலே கணிப்பு முறையிலே இருக்கின்ற அந்த வான சஞ்சாரம், வான சாஸ்திர விற்பனை எல்லாரும் அங்கே இருந்து கணித்து செய்த இதுகளை இப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் ஓரளவுக்கு உணர்ந்து அந்த இதை பற்றி அறிய முற்படுகிறார்கள். எனவே இந்த மாதிரியான ஒரு சிறப்பான நாளிலே இன்றைக்கு நாங்கள் பொங்கல் பற்றி கூடிய விளக்கம், அதாவது வந்து சில சில விஷயங்களை நாங்கள் எதற்காக செய்கிறோம். புதுப்பானையிலே நாங்கள் இஞ்சி இலை மஞ்சள் இலை கட்டி நாங்கள் செய்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் எதையும் ஒரு மூடத்தனமாக செய்யவில்லை என்பதை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அந்த அதை பற்றிய விளக்கம் இல்லாமையினால் தான் அவ்வாறு பேசுகிறார்கள் என்றுதான் நாங்கள் கருத இடம் இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு வழக்கம் போல இங்கே கலையகத்திலே டாக்டர் வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர், உங்களுக்கு எனது புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். புத்தாண்டையும் சேர்த்துக் கொள்கிறோம்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் இணையர்களே. உங்கள் அனைவரையும் இந்த பொங்கல் தினத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குருவரலும் திருவரலும் கை கூட உங்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே உங்க அறிமுகத்திலே நட ராஜ்குமார் அவர்களும் சிவனேசன் சின்னையா அவர்களும் இதை பற்றிய ஆண்டை பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக இந்த தை மாதம் ஒரு புது தொடக்கத்தோடு, புது ஆரம்பத்தோடு, ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு புத்து ஊக்கத்தோடு அமைய வேண்டும், தொடங்க வேண்டும் என்று எல்லாரும் எல்லாரையும் சிந்தித்து இறைவனை வளர்த்தி இந்த ஆண்டினுடைய பொங்கல் செய்தியை தொடர்கின்றோம். இந்த பொங்கலிலே பல தாற்பரியங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு பார்த்தால் இந்த பொங்கல் வந்து இந்து பண்டிகை என்று எல்லா இந்துக்களாலும் பொதுவாக
கொண்டாடப்படுகிறது.
ஆனால் இந்த சங்கராந்தி என்பது எல்லாருக்கும் பொது. சங்கராந்தி என்றால்
மகர சங்கராந்தி
மாசம் பிறக்கிற எல்லா தமிழ் மாசங்களுடைய முதல் நாள் இந்த பிறப்பை மாச பிறப்பை சங்கராந்தி என்று
சொல்லுவாங்க.
இப்ப ஆங்கில மாதம் போல் அல்ல. ஆங்கில மாதம் தாய் மாதம் ஜனவரி ஃபர்ஸ்ட் என்று சொன்னால் அங்கே எந்த விதமான சிக்னிபிகன்ஸும் இல்லை. ஒரு ஆபிட்டரிய ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அதுல இருந்து சுத்தி சுத்தி கணக்கு செய்து கொண்டு வரோம்.
அதுதான்
ஆனா தமிழிலே தை மாதம் முதலாந்தியது என்று சொன்னால் இன்றைக்கு என்று சொன்னால் சூரியனிலே 12 ராசிகள் வானமண்டலத்தை 12
ராசிகளாக பிரித்து ஜோடியாக் சைன்ஸ்.
அந்த 12 ராசிகளிலே சூரியன் மகரத்திலே பிரவேசிக்கின்ற நாள்
இன்றைக்கு
மகர
ராசி மகர சந்திரன்.
அதே மாதிரியாக சூரியன் இந்த ராசிகளை முதலாவது ராசி எது
மேடம்
இடவம்
போகின்றது.
அந்த மேடம் இடவம் என்பது முதலாவது ராசியாகிய மேடத்திலே சூரியன் பிரவேசிக்கிற மாசம்தான் மேட சங்கராந்தி. அதுதான் சித்திரை மாதத்தின் முதல் நாள். அது அந்த வானியல்ல 12 வானசாஸ்திர ரீதியாக 12 ராசிகள் இருக்கின்றன. அதை எப்படி மின்னலாம் நீங்கள் மேடத்திலிருந்து தான் நீ நன்னு மண்டு யாராவது கேட்டால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் வழக்கத்துல அது மேடம் ஆங்கில வழக்கிலையும் அப்படித்தானே ஏரி ஸ்டோரஸ் என்று தான் சொல்லுகின்றார்கள். கிரீக் வானசாஸ்திரமும் சரி இந்திய வானசாஸ்திரம் அதை மேடம் இடவம் என்றுதான் அது முதலாவதாக கொள்ளுகின்ற வரிசை இருக்கின்றது. அது அந்த முதலாவது ராசியான மேஷத்திலே சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது அது ஒரு புதி வருடமாக தொடங்குகிறது. அதுதான் இந்து மரபு. அதான் எங்களுடைய வருடப்பிறப்பு சித்திரை மாதத்திலே வருகின்றது. அப்ப ஏன் தை மாதத்தில் வரப்படாது என்று கேட்கலாம். வரப்படாது ஒன்றும் இல்லை. இது 12 மாறி ஒன்றினாலும் அப்படித்தான் வரும். அப்ப அது ஆபிட்டரியா அது சேஞ்ச் வரும் காலப்போக்கில் வந்திருக்கும். ஆகவே பலர் இதை தமிழருடைய புத்தாண்டாகவும் இப்ப கொண்டாட தொடங்கி இருக்கின்றார்கள். அதுல தவறு இல்லை. ஆனால் இதுகளை இந்த ஏன் அப்படி என்றதை விளங்கிக் கொண்டா சரி சும்மா ஆபிட்டரியாக அவர் ஒரு புத்தாண்டு சொல்லுவார், பிறகு இன்னொரு ஆட்சியாளர் வந்து இன்னொரு புத்தாண்டு சொல்லுவார், பிறகு மற்றவர் வந்து அதை விலக்கிவிட்டு இல்லை இல்லை இதுதான் என்றுவார். இப்படியா மனிதருக்காக அல்ல. இங்கு என்ன நடக்கின்றது என்றால் தை மாசம் முதலாம் திகதி விசேஷமான நாள். அது எல்லா இந்துக்களுக்கும் விசேஷம். அதுல ஏனென்று சொன்னால் இன்றைக்குத்தான் சூரியனுடைய வடதிசை பயணம் தொடங்கும். நீள்வட்ட பாதையில தான் சூரியன் வருகிறது. அப்ப இப்படி ஒரு பக்கமா போகைக்குள்ள வடக்கு நோக்கி போற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கமா போகைக்கு அதுக்கு ஒப்போசிட்டா தெற்புக்கா போக மாதிரி இருக்கும். இன்றைக்கு தாய் முதல்ல அவருடைய வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகுது உத்தராயணம். அப்ப அது அதனுடைய இந்துக்களுக்கு இதெல்லாம் மகாபாரதத்திலேயே வருகின்றது. பீஷ்மர் அம்பினாலே தொலைப்பட்டு போரிலே விழுந்து அம்பு படுக்கையிலே படுத்திருக்கின்றார். அவருக்கு இஷ்ட மரண பிராப்தி என்ற இது மரணம் இருக்கின்றது. அவருடைய தாயார் கொடுத்தது அதாவது வந்து இந்த நேரம் தன்னுடைய உயிரை தன்னுடைய உடம்பிலிருந்து விட வேண்டுமோ அந்த நேரம் விடலாம். அதுல இருக்கின்ற பொழுது மகாபாரதத்திலே வருகின்றது. அனுசாசன பர்வன் கடைசி இதுல இருக்குது. அப்ப அதுல இருக்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடந்த பிறக்கின்ற பொழுதும் மாலை நேரங்கள்ல இரவில யுத்தம் நடந்து முடிந்த பிறகும் கூட எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து அணுகி அவருடைய அபோதனைகளை கேட்பார்கள். பீஷ்மருடைய பீஷ்மர் அந்த உயிரை ஏன் உடனே விடவில்லை என்று சொன்னால் நல்ல நாள் பார்த்துக் கொண்டிருந்தது. அவர் சொன்னார் உத்தராயணம் வரட்டும்
வரட்டும் நான்
அதுக்கு பிறகு போவோம். அப்ப தை மாசம் வந்து வளர்புறை பஞ்சமியிலே பீஷ்ம பஞ்சமி என்று சொல்லுவார்கள். அங்கேதான் அவர் உயிர் விடுகின்றார். அப்ப இந்த உத்தராயணம் வந்து மகாபாரத காலத்தில இருந்தே தை பிறக்கும் வரைக்கும் அவர் பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அது மிக முக்கியமான காலம். அப்ப அதுக்கு முந்தின மார்கழி மாசத்திலேதான் பீஷ்மர் படுக்கையில இருந்தது. அதுல இருக்கைக்குதான் நிறைய சொல்லுகின்றார். பீஷ்மர் தான் எல்லாரும் சொல்லுகின்ற விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கின்றதே விஷ்ணுடைய சகஸ்ரநாமம். அந்த சகஸ்ரநாமத்தை இந்த மகாபாரதத்திலேதான் சகஸ்ரநாமம் இருக்குது. இந்த அம்பு படுக்கையிலே பீஷ்மர் இருக்கின்ற பொழுது கிருஷ்ணரை பார்த்து பீஷ்மர் சொன்னதுதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இது அதிலேதான் இருக்குது இந்த காலத்திலே. இதே மாதிரியாக சிவ சகஸ்ரநாமம் இருக்கிறது இல்லையா, அதுவும் மகாபாரதத்திலேதான் இருக்குது. அதுவும் இதே பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கின்ற பொழுது தர்மர் கேட்கின்றார் பீஷ்மரை பற்றி.
பீஷ்மரிடம் கேட்கின்றார், சிவனை பற்றி கேட்கின்ற பொழுது அவருடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவது, கிருஷ்ணரை கேளும் என்று கிருஷ்ணரிடம் சொல்லுகின்றார். அந்த நேரத்திலே கிருஷ்ணர் தான் சிவனை வழிபட்டது, தவன் செய்தது எல்லாவற்றையும் சொல்லி சிவனை வழிபடுவதற்காக தனக்கு உபநந்தி முனிவர் சொன்ன சிவ சகஸ்ட நாமத்தையும் சொல்லுகின்றார். ரெண்டு சகஸ்ட நாமங்களும் இந்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு. இதெல்லாம் பீஷ்மர் அம்புப்படுகையில் இருந்தபோது வந்தது. அப்ப இதெல்லாம் இந்த மார்கழி மாசத்திலேயே நடக்குது. அதான் மார்கழி மாசம் புனிதமான மாதம் என்று சொல்லியிருந்தோம். அப்ப இந்த பீஷ்மர் இந்த இந்துக்கள் அனைவருக்குமே புனிதமானது. ஆனால் இதை பொங்கி வழிபடுவது, பொங்கல் என்று பொங்கி வழிபடுவது தமிழர் மரபு, திராவிட மரபு. அவை தமிழ்நாட்டிலேயும் தமிழர்கள் தான் பொதுவாக பொங்கி வழிபடுகின்ற தன்மை. இன்றைக்கு பார்த்தால் முந்தியெல்லாம் தமிழர்களிடையே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இதை கொண்டாடுவதில்லை. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் கூட பொங்கலை தமிழ் பண்டிகையாக
கொண்டாடி
எடுத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் நிறைகுடம் வைக்கின்றார்கள். நிறைகுடம் வைக்கின்றது என்பது இன்வொகேஷன் ஆஃப் த தேவி அம்பாள், இறைவனுடைய பிரசன்னம். இன்னைக்கு கல்யாண வீட்டில் அவர்கள் வீட்டிலேயே நிறைகுடம் வச்சுதான் நடக்குது, தோரணம் கட்டுகின்றார்கள், எல்லாம் நடக்கின்றது. அப்ப இதே மாதிரியாக இந்த தைப்பொங்கல் என்ற இந்த தினமும் வந்து இன்றைக்கு அது ஒரு தமிழ் பண்டிகையாக, தமிழர் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்ற தினமாக இருக்கின்றது. அப்ப அதுக்கு ஒரு ரிலிஜியஸ், அதுக்குரிய ஆத்மீக விளக்கம் என்ன, வரலாற்று பின்னணி என்ன, மற்றது வானசாஸ்திர ரீதியாக பின்னணி என்பது என்பதை பார்த்தோம். அரசியல் ரீதியாக இப்பொழுது அதை சமூக ரீதியாகவும் தமிழர்கள் இது ஒரு புத்தாண்டு தினமாக கொண்டாடியிருக்கின்றார்கள். அதுவும் வரவேற்கத்தக்கது ஒன்றுதான், அதில் ஒரு தப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த விளக்கத்தை விளங்கிக் கொண்டு செய்தால் சரி.
இதுல டாக்டர், இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறவர்கள் இந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு அவர்களுடைய அந்த கொண்டாட்ட காலம் ஒரு ஒரு வாரம் பிந்தித்தான் வருகிறது நினைக்கிறேன். லோர் என்று சொல்லி இப்போ நாங்கள் இந்த போகி பண்டிகை செய்கிற மாதிரி எல்லாம் பழையன கழிதல் எல்லாத்தையும் மாறி அப்படி ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு கொண்டாடுகிறாங்க.
ரெண்டு வேற தாய் மார்கழி மாதம் முடியக்குள்ளே துவங்கிவிடும். வீடெல்லாம் கழுவி அந்த காலத்தில் மண் வீடுகள், அவையெல்லாம் திருப்பி மண் விலகி சாணி பூசி எல்லாம் வீட்டில இருந்த அப்ப மட்பாண்டங்கள், அப்ப மட்பாண்டங்கள் பலதையனை வெற்றி விரிந்து புதிய வெற்றி புதிய தொடக்கத்தை கொடுப்பது அது ஒன்று. மற்றும் அடுத்ததாக இது அறுவடை காலம்,
அதுவும் உண்டு.
அப்ப ஆடி மாதத்திலே அவர்களுடைய விதைப்பு காலம் தொடங்கும். தமிழிலே பல மொழி இருக்கின்றது, நாங்களே நிலம் வைத்திருந்தோம். அம்மா சொல்ல ஆடி உழவு தேடி உழுவல், வாரியிலே புழுதி பறக்கும் என்றாலும் இந்த முதல் உழவு புழுதியிலே உழுதாத்தான் எங்களுக்கு அங்காலே விளைச்சல் பின்னாலே வரும், கலை குறைவாக இருக்கும். அப்ப ஆடி உழவு தேடி உழவு என்று சொல்லுவார்கள், ஆடி விதை தேடி விதை என்று சொல்லுவார்கள். ஆடியிலே தொடங்கி அந்த காலத்தில் நெல் சாகுபடியிலே எங்களுடைய பாரம்பரிய நெல்லினங்கள் எல்லாம் நாலு ஐந்து மாதங்கள் வளருகின்ற நெல்லினங்கள், இப்போதான் புதிய நெல்லினங்கள் மூன்று மாதத்திலே வந்திருக்குது. அப்ப ஆடி ஆவணியிலே தொடங்கினால் அங்கால போய் மார்கழி தை வரைக்குள்ள அறுவடை காலம் தொடங்குகின்றது. அறுவடை தொடங்காவிட்டாலும் கூட விளைச்சலை பார்த்து கதிர் முட்டி நிற்கின்ற காலம் அல்லவா? அப்ப அந்த நேரத்திலே சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற
நாள்.
ஏன் சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் தேங்க்ஸ்கிவிங் டே இருக்குது. இன்றைக்கு பொங்கல் என்றால் என்ன என்று கேட்டால் மற்றவர்கள் அதை எப்படி விளங்கப்படுத்துறது என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் என்று கேட்டால் இந்த பொங்கல் என்பது தேங்க்ஸ்கிவிங் டேக்கு ஒப்பானது என்று சிலர் விளங்கப்படுத்துவார்கள். அதுல தப்பில்லை சொல்லலாம். அது ஏன்னா ஒரு விதத்திலே அது ஒரு தேங்க்ஸ்கிவிங் டே. ஆனா தேங்க்ஸ்கிவிங் டே மட்டும்தான் என்று இல்லை. நாங்கள் சொன்னது போல சூரியன் மகர ராசியிலே பிரவேசிப்பது, உத்தராயணம் என்ற பிரைட் ஹாஃப் ஆஃப் தி மந்த், ஆறு மாசங்கள் சூரியனுடைய வடதிசை பயணம் தொடங்குவது, மற்றது புண்ணிய காலம், புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம், மற்றது அதோட அறுவடை காலத்தை எதிர்பார்த்து பயனை எதிர்பார்த்திருக்கின்ற காலம், அடுத்ததாக நன்றி செலுத்துகின்ற தேங்க்ஸ்கிவிங் டே. நன்றி செலுத்திக்கு என்னென்ன செலுத்துகிறார்கள் இங்கே எல்லாம் தேங்க்ஸ்கிவிங் டே நன்றி செலுத்துகிறார்கள். அங்கே நன்றி செலுத்துகின்ற பொழுது தங்களோடு சேர்ந்து உழைத்த மாட்டுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அதான் மாட்டு பொங்கல். அடுத்தது ஒன்றுமல்ல, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக கண்கண்ட தெய்வமாக இருக்கிற சூரியன். கடவுளை காணலாம் காண முடியாது எங்க இருக்கிறார் அப்படி பல கேள்விகள் இருக்குது. ஆனா இந்த உலக வாழ்க்கைக்கு உயிருக்கு அத்தியாவசியம் சூரியன். அது எந்த விஞ்ஞானியும் அல்லது இந்த நாஸ்திகவாதியும் கூட மறக்க முடியாத உண்மை, சூரியன் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆதாரம். அந்த சூரியனை நோக்கி செய்யப்படுகின்ற வழிபாடுதான் இந்த சூரிய வழிபாடு.
சூரிய நமஸ்காரம் என்றே ஒரு
அதான் பொங்கல் வந்து சூரியனுக்கு நன்றி செலுத்த அன்றைக்கு படைத்து சூரியனுக்கு தான் படைப்பார்.
ஏன்னா
அதான் கண்ணால காண்ற தெய்வம். எங்களுடைய வழிபாட்டிலே சூரிய வழிபாட்டுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கின்றது. எங்களுடைய
பூஜைகளிலே கூட நவக்கிரக சூரியன் என்று அது வழிபடுவது அது ஒன்று. இன்னைக்கு கிரகங்களை வழிபடுகின்ற பொழுது நவக்கிரகம். ஆனா இது மட்டுமல்ல, நவக்கிரகம் மட்டுமல்ல, சிவ பூஜை செய்பவர்கள் வீட்டிலே சிவ பூஜை செய்பவர்கள் தங்களுடைய பூஜையை தொடங்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவார்கள், பூஜை தொடங்கும் பொழுது விக்னேஸ்வரன் பிள்ளையார் வழிபட்டாலும் கூட முறையாக சிவதீட்சை செய்து வெட்டி சிவ பூஜை செய்பவர்கள் சூரிய பூஜையிலே தான் ஆரம்பிப்பார். ஏன் சூரிய பூஜை? தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு, காணக்கூடிய கண்ணால காணக்கூடிய அறியக்கூடிய கடவுள் சூரியன், அதுல இருந்து அந்த அறிய முடியாத கடவுளின் சொரூபத்தை நோக்கி பயணிக்கிற நிலைதான் அந்த பூஜை. அப்ப சூரியன் தான் முதல் பூஜை, கடைசி பூஜை சண்டேசர் இருக்கு. அதை சொல்வார்கள் சூரிய ஆதி சண்டாந்த பூஜை. ஆதி என்றா தொடக்கம், அந்த வேண்டா முடிவு. அப்ப வீட்டுல பூஜை செய்யும் பொழுது சிவலிங்கம் பஜ பூஜை செய்தால் சூரிய பூஜை செய்து அதுக்கப்புறம் விக்னேஸ்வர பூஜை செய்து அதுக்கு அப்பால வரும், கடைசியாக சண்டேஸ்வர பூஜையில முடியும். அப்ப அந்த மரபு எங்களுடைய ஆக மரபு சைவ மரபில இருக்குது, அது ஒன்று. அடுத்ததாக பலர் கேட்பார்கள் சூரியன் வந்து ஒரு ஜடம், ஒரு ஸ்டார் தானே, ஒரு நட்சத்திரம். அப்ப அதை கும்பிடுவதனால எங்களுக்கு எல்லாம் வந்துவிடுமா? இது அறிவில்லாத செயலாயிருக்கிறதே. உண்மைதான், சூரியன் மட்டுமல்ல நவக்கிரகங்களுமே வெறும் சட பொருட்கள் தானே, இன்அனிமேட் மேட்டர். அதுக்கு அறிவு இருக்கா? இல்லை. உணர்ச்சி இருக்கா? இல்லை. அது அப்ப ஏன் நாங்கள் இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் வழிபடுகிறோம் என்றால், நாங்கள் சூரிய சந்திரனை வழிபடவில்லை, அது கிரகங்கள், அவர்களுக்குரிய அதிதேவதைகள், பிரிசைடிங் டெய்டிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளானட், அதைத்தான் நாங்கள் வழிபடுகின்றோம். அப்ப இங்கு வழிபடுவது சூரியன் என்கின்ற அந்த ஜடமான கிரகம் அல்ல, அந்த கிரகத்துக்கு ஆதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அது சூரியன், அதைத்தான் நாங்கள் வழிபடுகின்றோம். அதான் அந்த அதனுடைய தன்மை. அதே மாதிரியாக இறைவன் வெளிப்பட்டு நிற்பதாக எட்டு இடங்களை சொல்லுவார்கள். அது சொல்லுவார்கள் பஞ்சபூதங்கள், நிலன், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களிலேயும் இறைவன் வெளிப்பட்டு நிற்கிறான். அடுத்ததாக சூரிய சந்திரர்கள், அது ரெண்டிலேயும் வெளிப்பட்டு நிற்கிறான், ரெண்டு சூடர்கள். அடுத்ததாக உயிர், எல்லா உயிர்களிலேயும் இறைவன் இருக்கின்றான், எல்லா உயிர்களிலேயும் ஒவ்வொரு உயிரிலையும் அவன் இருக்கின்றான், அவன் பிரிவதில்லை. அதனால்தான் அவனுக்கு பெயர் பிரான், பிரான் என்றால் பிரியான், இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும், ஆனா உயிரை விட்டு இறைவன் பிரிவதில்லை. அதைத்தான் மாணிக்கவாசகர் சொன்னார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த நெஞ்சென்றது உயிர், நெஞ்சென்றது உயிர், என் உள்ளங்கவர்கள்வன், அந்த உள்ளம் என்றது இங்க உயிர். மாணிக்கவாசகர் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி இணையாண்ட, அங்க சித்தம் என்றது உயிர். ஒரு இடத்துல நெஞ்சம் அண்டு வரும், ஒரு இடத்துல உள்ளம் அண்டு வரும், ஒரு இடத்துல சித்தம் அண்டு வரும், அப்படித்தான். என்னன்னா அந்த மலம் வந்து உயிரைத்தானே பிடித்திருக்கிறது, சித்தத்தை கான்சியஸ் பிடித்திருக்கிறது இல்லையே. அப்ப அந்த விதத்துல இந்த உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான். அப்ப இந்த எட்டு இடம், அஞ்சு பஞ்சபூதங்கள், இந்த சொல்லுவாரு அஷ்டமூர்த்தம், எட்டு வடிவங்கள். அப்ப சூரியனுக்கு இதை பார்த்தா சூரியனை நிரந்தரமா பாக்குறோம். அதே மாதிரியாக சூரியன் ஆதாரம் என்று தெரியுது. சூரியன் மட்டுமல்ல, இந்த மற்ற பஞ்சபூதங்களும் சந்திரன் மற்றும் எல்லா உயிர்களும் கூட இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற இடம். அதுக்காக அவை இறையண்டு அல்ல, அவையினுடைய வெளிப்பாட்டுக்கு தளமாக அங்கே இருக்கின்றது அஷ்டமூர்த்தங்கள். இன்றைக்கு இந்த அஷ்டமூர்த்தங்களை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி மதிப்பளித்து வந்தால் இன்றைக்கு எங்களுக்கு சூழல் மாசடுதல் பிரச்சனை இல்லை,
ஒன்றும் வந்திருக்காது.
இந்த கிரீன் மூவ்மெண்ட், என்வயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இந்த ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் வந்திருக்காது, இந்த சூழல் வெப்பநிலை இருக்காது, பசுங்குடல வாயு கிரீன் கேஸ் எஃபெக்ட் வந்திருக்காது, குளோபல் வார்மிங் இந்த பிரச்சனை இருக்காது. இந்த குளோபல் வார்மிங், கிரீன் கேஸ் எஃபெக்ட், டிஃபாரஸ்டேஷன் அண்ட் டிசப்பியரன்ஸ் ஆஃப் தி வெரி ரேர் அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் அண்ட் பிளான்ட்ஸ், இந்த காத்தெல்லாம் மாசடைகிறது, நீர் மாசடைகிறது, நிலம் மாசடைகிறது எல்லாம் வந்ததற்கு காரணம் என்று கேட்டால், இந்த இறைவன் வெளிப்பட்டு நிற்கிற இந்த பஞ்ச பூதங்களை நாங்கள் அறிவதும் இல்லை, அதை பற்றி கவனிப்பதும் இல்லை. இதுதான் சைவத்தில் சொல்லி வச்சிருக்கிறார்கள், இந்த சைவம் விளங்கி சென்றால் இந்த உலகம் நல்லா விளங்கும். நிலத்தை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் காணியிலே கமன் செய்வதற்கு முன்பு, நிலத்தை உழுவதற்கு முன்பு கூட பூமாதேவியிடம் அனுமதி கேட்டு தேங்காய் உடைச்சுதான் தொடங்குறது. என்னால் வி ஆர் வயலேட்டிங் யூ ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி. அப்படி செய்துதான் நாங்கள் எங்களுடைய பாரம்பரியம் தொடங்குகின்றது. அப்படி ஆளுகின்ற பொழுது இது ஒரு என்ன சொல்ற சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் எக்கனமி வரும். அப்ப இந்த எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன, சூரியன் மட்டுமல்ல எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அப்ப இந்த சூரியனை நாங்கள் சூரியன் என்னொன்று தெரிய வேணும், சூரியன் தான் எங்களுடைய கண் பார்வைக்கும் அதிதேவது.
கண் பார்வை
கண்ணுக்கு ஒவ்வொரு உடம்பில் அங்க வெளியிலே சூரியன் சந்திரன் ஒவ்வொன்றுக்கும் அதிதேவதை இருக்கிற மாதிரி எங்களை உடம்புக்குள்ளேயும் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அதிதேவதைகள் உண்டு. பூஜை செய்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நியாசம் என்ற பகுதி வரும் என்றால் இந்த விருந்தாளர் ஒவ்வொரு அங்கங்களை தொட்டு தொட்டு செய்வது கோயில பூஜை பண்ணும் பொழுது பார்த்திருப்பாங்க. அது தொடுவது வந்து அந்தந்த இடங்களிலே இருக்கிற அந்த தேவதைகளுக்கு அந்தந்த இடங்களை தயார்படுத்தி அந்தந்த இடங்களிலே ஆவாகன பண்ணுவது. நெட்டியை புருவ மத்தியை தொடுவார்கள், ரெண்டு கண்களை தொடுவார்கள், ரெண்டு நாசிகளை தொடுவார்கள், ரெண்டு காதுகளை தொடுவார்கள், மார்பை தொடுவார்கள், தோள்களை தொடுவார்கள், முழந்தாளை தொடுவார்கள். இதெல்லாம் அந்தந்த இடங்களில் ஏன் 16 இடங்களில் விபூதி பூசுகின்றோம், அந்தந்த இடங்களிலே இருக்கிற தேவதைகளை அமர்ந்தல்ல பண்ணுவது, இருக்கைய தயார் பண்றது, பிறகு இன்வைட் பண்றது, அங்க வந்து அமர்ந்த விட அந்தந்த இடங்கள்ல அந்தந்த இதுகளை செய்கிறது. அப்படி இருக்குது. இப்ப கண் பார்வைக்கு அதிதேவது சூரியன். கண பேர் கேட்பார்கள் இது என்ன நம்ப முடியாத, சூரிய ஒளி இல்லாவிட்டால் கண் இருந்தாலும் பார்க்க முடியுமா? ஒளி இருட்டில் பார்க்கின்ற மிருகங்கள் கூட ஒரு சிறு ஒளி இருந்தா தான் பார்க்க முடியும், ஒளி இல்லாட்டி பார்க்க இயலாது. அதான் அந்த விஞ்ஞானம். ஆகவே அந்த ஒளியை கண்ணொளி இருந்தாலும் கண் இருந்தாலும் பார்வை நிரம்பு மூளை இருந்தாலும் பார்வைக்கு சூரிய ஒளி இம்பார்ட்டன்ட். அதான் இந்த பார்வையோட சக்தி.
இல்ல இப்ப எங்களுடைய இதே கிரக நிலையில இப்ப ஒவ்வொருவருடைய பிறக்கும் போது இருக்கின்ற கிரக நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இதை பற்றிய சாதகம் பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், சூரியன் உச்சமா இருந்தால் உங்களுக்கு கண் நிலை ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும், உச்சமா இருக்கிறவர்கள் காரியமாக கண்ணாடி போடுவார்கள் என்று சொல்வதை நான்
கேள்விப்பட்டேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிதேவதை இருக்கின்றது. அதே இன்னொன்று இருக்கிறது, ஒரு முறை எங்கள் எல்லாருக்கும் தெரியும் முருகதாஸ், முருகதாஸ் அவர் அந்த கதாபிரசங்கம் எல்லாம் செய்வார், பாடல்கள் பாடுவார். இப்பொழுது வயதான இருப்பவர் வாழ்ந்து
கொண்டிருக்கிறார், நியாயமான வயது இருக்கு,
வயது
அவரு 90 மேல.
அவருக்கு ஒரு முறை கண் பார்வை போக துவங்கிவிட்டது. இப்ப கண்ணிலையும் உள்ளுக்கு எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி சீழ் பிடித்து வைத்தியர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் பார்த்து உனக்கு கண் பார்வை போய்விடும், இது ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லிட்டார்கள். ஆல்மோஸ்ட் ஹி இஸ் லூசிங் ஹிஸ் விஷன். ரொம்ப கவலைப்பட்டு அவர் அப்பா இருந்த காஞ்சி பெரியவர்கிட்ட போனார். காஞ்சி பெரியவரிடம் காஞ்சி பெரியவர் சொன்னார், சூரிய சதகம் அண்டு சதம் அண்டா 100, இன்னைக்கெல்லாம் செஞ்சுரி அடிக்கிறது சதம் அண்டுதான் நம்ம சொல்றது, சதம் அண்டா 100. சூரிய சதகம் அண்டு ஒரு சோஸ்திரம் இருக்குது சமஸ்கிருதத்துல, அந்த சோஸ்திரத்தை இடங்கிட்ட இருக்குது, அதை எடுத்து இப்ப இவருக்கு வாசிக்கல, அது கண் பார்வை போய்கொண்டிருக்கு. அவ நீ அதை பாட பண்ணி பதிவு செய்து கேட்டுக்கொண்டு வா என்று சொன்னார். அவர் அதை பாட பண்ணி பதிவு செய்து கேட்டுக்கொண்டு வந்ததால அவருடைய கண் பார்வை அந்த கூட தப்பிச்சது. இன்றைக்கு அவர் இருக்கின்றார். அதுக்கு பிற்பால் அந்த சூரிய சதகத்தை அந்த பதிவு செய்து அந்த ஒளிப்பதிவு தட்டுகள்ல விநியோகிச்சிருக்கிறார். எனக்கும் எங்களுடைய சுவாமி சரஸ்வதி அம்மா மூலமா அந்த கோப்பை கிடைச்சது. இங்க இந்த கண் பார்வையிலே குறை உள்ளவர்கள், கண் பார்வையிலே பிரச்சனை உள்ளவர்கள், கண் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த சூரிய சதகத்தை பாராயணம் பண்ணி வந்தால், அல்லது பாராயணம் பண்ணுவது கஷ்டம் என்றாலும் கேட்டு வந்தால் அவர்களுக்கு இந்த கண்ணுக்கு, அதன் கண்ணுக்கு அதிதேவ சூரியன் என்பது இதனூடாக நிரூபிக்கப்படுகிறது. அதுகொண்டு அதே மாதிரியாக ராமாயணத்திலையும் இருக்கிறது ஆதித்ய ஹிருதயம் என்ற சோத்திரம் இருக்கிறது. அகஸ்தியர் ராமருக்கு ராவனுடைய யுத்தத்தின் போது அந்த யுத்தத்திலே அவன் வெற்றி பெறுவதற்காக அகஸ்தியர் சொன்னது, நீ சூரியனை வழிபடு என்று சொல்லி அவருக்கு கொடுத்தது அகஸ்திய ஆதித்ய ஹிருதயம் அந்த சோத்திரம் இருக்கின்றது. அதே மாதிரியாக சூரியனுக்கு 12 நாமங்கள் இருக்கின்றன, சோத்திரங்கள் இருக்கின்றன, ஏதாவது என்று சொல்லி வழிபடலாம் அந்த சூரியனை. அப்ப இந்த சூரியனை நாங்கள் வழிபார்ப்ப கண்ணுக்கு அதிதேவதையின் சூரியன் அதை பார்த்தோம். அது மட்டுமல்ல எங்களுடைய உயிர் இங்கே இருந்து திரிஞ்சு போகுது இல்லையா, திரிஞ்சு போகின்ற பொழுது இந்த உயிர் போற பாதை வந்து இருட்பாதை ஒளிப்பாதை என்று இருக்கின்றது. நாங்கள் ஜேர்னி ஆஃப் த சோல்ல வரைக்கும் உயிர் பிரிந்தா என்ன நடக்குது என்றால் தேர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ். இந்த 1 பாசிபிலிட்டி மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன நடக்கிறேன் கேட்டா எங்கட இன்ப துன்பங்களை கேட்ப நரக சொர்க்கத்துக்கு அப்படி போவோம், அது ஒரு பக்கம், அது டார்க் பாத். இன்னொன்று இந்த ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம் உடையவர்கள் ஒரேடியாக மேலே போகலாம், அல்லது மேலான இடங்களுக்கு சென்று அங்கிருந்து அங்காலே போகலாம். மூன்றாவது ரெண்டுக்கும் இடைப்பட்டவர்கள் இங்கே பிரேத ஜென்மம் என்று சொல்லுவார்கள், அதுதான் கோஸ்ட் என்று சொல்லுவோம் நாங்கள், அந்த ஜென்மமாக இங்கே அலைந்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக அவச்சா ஒரு விபத்து மரணம், தற்கொலை மரணம், மற்ற நோ சாதாரண மரணங்களே சில உயிர்கள் கூட இப்படி அலையும். இந்த மூன்றாவது வகைக்குத்தான் அதிதேவதை வைரவர், நாங்கள் ஊரிலே சுடலையிலே வைரவர் வைத்திருப்பது, ஊர் இல்லையிலே வைரவர் வைத்திருப்பது, வீட்டு வளவு மூலையிலே வைரவர் வைத்திருப்பது இந்த காவலுக்கு தான். இந்த இருள் மார்க்கத்திலே போன்ற உயிர்களை கவர்வதற்கு வருவன் தான் ஜமதூதர்கள். அவர் ஜமன் தான் அவர்களுக்கு ஜட்ஜ், அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது. தர்மவான், அவர் தர்மத்துக்கு அதிபதி. தர்மராஜன், யம தர்மராஜன் என்றுதான் சொல்றது. அவர் தான் ஜஸ்டிஸ், தி கிங் ஆஃப் தி ஜஸ்டிஸ் அவர் தான். ஜமன் வந்து கெனக்க டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒன்று அவர் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட, அடுத்தது வந்து நரகலோகமும் அவர்கிட்ட தான். ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ஹெல்ஸ் வந்து அவர் தான். நரகலோகம் எல்லா சமயத்திலையும் இருக்கு. இஸ்லாம் சொல்லுது, கிறிஸ்தவன் சொல்லுது, பௌத்தம் சொல்லுது, எல்லாத்திலயும் நரகம் இருக்குது. ஆனபடினாலே அங்க நரகலோகத்துக்கு அவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் வந்து ஜமதர்மராஜா. அது ரெண்டு. மூன்றாவது அவருக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி சவுத் டிரெக்ஷன், டிரெக்ஷனல் கோட் இருக்கு இல்லையா, திக்கிப்பாளர்கள், அஷ்ட திக்கிப்பாளர்கள், தென் திசைக்குரிய கடவுளர். இது ஜமன். இந்த பூஜை பண்ணும் பொழுது, கும்பம் வைக்கும் பொழுது, கும்பாபிஷேகங்கள் எல்லாம் இந்த இதுகள் வைப்பார்கள். அப்ப இந்த யமன் வந்து இருட்பாதையில போறவர்களுக்கு, இந்த ஒளிப்பாதையில போறவர்களுக்கு யார் யார் கூட்டிக் கொண்டு போறோம் என்று சொன்னால், நிறைய பேர் வருவார்கள். வருஷத்துக்குரிய தேவதை, ஒளிக்குரிய தேவதை, அப்படி எல்லாம் வரும்பொழுது சூரியனும் வருகின்றான். சூரியனும் அங்கே வந்து சூரிய தேவதை எல்லாம் கூட்டிக் கொண்டு போகின்ற. இது வந்து பிரம்ம சூத்திரத்துல இருக்குது, உபனிஷதங்கள்ல இருக்குது. அப்ப அங்க போகைக்குள்ள, அங்க போகைக்குள்ள என்னென்ன, அக்னி வருகிறார், பகல் தேவதை வருகிறது, சுக்லபட்ச தேவதை வருகிறது, உத்தராயண தேவதை, உத்தராயண காலத்துக்கு ஒரு தேவதை இருக்குது, அது வருகிறது. வருஷம், வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தேவதை இருக்குது. பெக்கரை வருஷம் என்றா கரை வருஷத்துக்குரிய தேவதை. வாயு தேவன் வருகின்றான், சூரியன் வருகின்றான், சந்திரன், மின்னல், வர்ணன், இந்திரன், பிரம்மா, இப்படி எல்லாரும் அவரை அங்கால கொண்டு போயினும். இது ஒளிப்பாது.
ஒளிப்பாதையில போகும்போது
இது திருக்குறள்லயே இருக்குது, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் போகும். உள்ளத்துல மனசுல இரக்கம் உள்ளவர்கள், மற்றவர்களுக்கு இந்த இருள் மார்க்கத்துல போக வேண்டிய தேவை இல்லை. அப்ப இந்த ஒளி மார்க்கம் தான் எனக்கு இன்டெரக்டா சொல்றேன். இது திருக்குறள்ல இருக்கு, 243 குறள். அப்ப இதே மாதிரியாக இந்த சூரியன் வந்து அந்த பாதையிலே அவன் இருக்கின்றான். அப்ப அந்த நேரத்திலையும் வருது. அப்ப சூரியனுடைய இன்னொரு பரிமாணத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். இது அப்பர் சுவாமிகள் கூட தன்னுடைய திருவாரத்திலே பாடியிருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், சூரியனை நீங்க கடவுள் என்று நிற்க வேண்டாம். அதாவது வந்து சூரியனோட ஜடப்பொருள் தானே, நீங்க கேட்கிற மாதிரி சூரியனை கடவுள் என்று நினைக்க வேண்டாம். அந்த சூரிய மண்டலத்தின் ஊடு உங்கள் பயணம் அமைகின்றது. அந்த பயணத்திலே அங்கே உங்களை வரவேற்று போகின்றவன் தான் அந்த சூரியன் என்று சொல்லி அப்பர் சுவாமிகளுடைய பாடலே கூட இருக்கின்றது. அப்ப இது வந்து இப்ப நாங்கள் நினைக்கின்ற மாதிரி அந்த சூரியனுக்குரிய நன்றியறிதல் எங்களுடைய உலகியல் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, இப்படி எங்களுடைய புராண வேத இதிகாசங்கள், தேவார திருவாசகங்களின் அடிப்படையில் இந்த சூரிய வழிபாட்டினுடைய தாற்பயம் இதுதான்.
உண்மையிலே டாக்டர், நீங்கள் இவ்வாறு சூரியனை பற்றிய ஒரு விளக்கத்தை நீங்கள் நேர்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அலுவல் இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது நான் இந்த பொறுப்பை ராஜ்குமார் அவர்களிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் உங்களை நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம், டாக்டர் அவர்கள் விளக்கத்தை தொடர்வார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.